الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يأتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم النبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قيل يا رسول الله ما الغيبة قال النبي صلى الله عليه وسلم ذكرك أخاك بما يكره قيل أفرأيت إن كان في أخي ما أقول قال النبي صلى الله عليه وسلم إن كان فيه ما تقول فقد اغتبت وإن لم يكن فيه ما تقول فقد بهت رواه أبو داود وكما قال عليه الله புகழும் புகழ்ச்சிகளும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லனும் சர்வ சத்தனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள், சேர்ந்தோர்கள், கயாமத்து நாள் வரை வருகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்ல உபதேசம் கூறுகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய தோழர்களே, மனிதனுக்கல்லா இந்த உலக வாழ்க்கையில் மிக பெரும் ஞானத்தாக உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் செவ்வனே செயல்படும் பொழுது அந்த ஞானத்துக்கு ஈடாக இணையாக ஒரு மனிதனால் நன்றி செலுத்தி முடிக்கவே முடியாத என்ற அளவிற்கு இந்த உடலுடைய ஞானத்துக்களை, அந்த உடலோடு இணைந்திருக்கின்ற உறுப்புகளின் ஞானத்துக்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த உடல் உறுப்புகளில் அல்லாஹு தஆலா நம்முடைய நாவையும் ஒன்றாக ஆக்கியிருக்கிறான். உலகத்திலே கண் தெரியாதவர்கள், அது இடையிலே அவருடைய பார்வைகள் பறிக்கப்படுவது, கால் ஊனமுறுவது, ஏதாவது விபத்துகளிலே கை இழக்கப்படுவது, உள்ளார்ந்த ரீதியாக உடலிலே ஈரல் கரைவது, பித்தத்தை வெடிப்பது, இப்படி பல நோய்களை இந்த உலகத்தில் நாம் கேட்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலும் அதில் சிலர்களை அனுபவித்து அதனுடைய செல்லனா துயரினூடாக அதிலிருந்து மீள முடியாமல் இருப்பவர்களும் நம்மில் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாவுக்கு அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவது மிக குறைவாக இருக்கும். ஒரு ஊரிலே இருப்பவர்களில் சதவீத கணக்கில் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய அமைப்பில் அவர்கள் வாய் பேச முடியாத ஊழியர்களாக பிறக்கிறார்கள். நாவிற்கு ஏற்படும் இந்த நோய் மிக மிக அரிதாகவே இருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ் அப்படி ஒரு சுதந்திரத்தை உலகத்தில் அல்லாஹ் நாவுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திர தரவையாக இருக்கின்ற இந்த நாவு உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் சுழந்து, எதை வேண்டுமானாலும் சாட்டாக வெளிப்படுத்தி அதை தப்பித்துக் கொள்ளலாம். பொய் சாட்சி சொல்லி தான் குற்றத்தில் இருந்து நழுவிக்கொள்ளலாம். பொய் சொல்லி ஒருவரை குற்றவாளியாக ஆக்கிவிடலாம். இல்லாததை சொல்லிவிடலாம். சொன்னதை இல்லை என்று சொல்லிவிடலாம். எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனாலும் அல்லாஹ் அதற்கு ஒரு ஜெயில் வாழ்க்கை கொடுத்திருக்கிறான். அதையும் மீறி மனிதன் செயல்படும் பொழுது அது எவ்வளவு பாரதூரமானது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தின சுருக்கமாக இந்த நாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், யார் உலகத்திலே இரண்டு உறுப்புகளுக்கு அதை சரியாக பயன்படுத்துவேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி வந்து சொன்னார்கள்.
தொட்டு பார்த்து இந்த நாக்கை சொன்னார்கள். இந்த நாக்கை யார் பாதுகாக்கிறாரோ, இந்த நாவை யார் பாதுகாத்துக் கொள்ளுகிறாரோ, இந்த நாவை யார் முறையற்ற முறையில் பாதிக்காமல் தவிர்த்துக் கொள்ளுகிறாரோ அவருக்கு, அதே போல இந்த இரு துறைகளுக்கும் இடைவெளிக்கின்ற மறை உறுப்பை யார் தக்கவிட்டுக் கொள்ளுகிறார்களோ, தவறுகள் குற்றங்கள் பாதங்களை ஈடுபடுத்தி விடாது பாதுகாத்துக் கொள்கிறாரோ, அந்த இரண்டு உறுப்புகளையும் பாதுகாப்பவர்களுக்கு நான் சுகமத்திற்கு பொறுப்பு என்று சொன்னார்கள். எனவே சுகமத்திற்கு பொறுப்பேற்கின்ற அளவிற்கு ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால் அது செயல்படுத்தப்படும் பொழுது அதற்கேற்ப உலகத்திலும் தான் மறுமையிலும் தான் மனிதன் தப்பித்துக் கொள்கிறான் என்றால் அது நாவாகத்தான் இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த நாவிலிருந்து பல்வேறு நலவுகளும் கெடுதிகளும் உண்டாகிறது. அந்த நலவுகளில் தலைவர்களை நாம் தெரிந்திருப்பது போல் அந்த கெடுதிகளில் ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, பல தலைப்புகளிலே இதை நாம் கேட்டிருக்கலாம். புறம் பேசுவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்னவென்று எழுந்து அது வாயிலே பேச்சாக வெளிப்பட்டு அது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு வெளியில் உள்ளது என்று அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்படும் என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனை பற்றியதாக இருக்கும் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும் சுனாமி பேரலையின் ஊடாக இந்த உலகம் ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்தது. நம்முடைய நாடும் அதில் விடுபடவில்லை. அந்த நேரத்தில் கடல்வாழ் இந்த பிராணிகளான மிருகங்களானத மீன், அது போன்ற பெரிய மிருகத்திற்கு ஒப்பான பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் நம்முடைய கடல்ல இல்லாவிட்டாலும் வெளிக்கடல்களில் இருக்கிறது. அந்த பெரிய மீனினங்கள் குறிப்பாக நம்முடைய நாட்டிலும் அந்த பேச்சு பேசப்பட்டது. கடலிலே ஏராளமான மனிதர்கள் இறந்து கரை வரவில்லை, வராமலுக்கான காரணம் அங்குள்ள பெரிய மீன்கள் அவர்களை அந்த உணராக இருந்திருக்கிறது. அதனால் மீன் சாப்பிடுவதை தவிர்த்துச் செல்லுங்கள் என்று அந்த மீனை சாப்பிடாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு மேலால் மக்கள் மீனை காணும்போது வாந்தி எடுக்கும் அளவிற்கு உள்ளத்தில் ஒரு வகையான அருவறுப்பு தன்மை இருந்ததை நாம் காணலாம். அது இப்படி நமக்கு மறந்திருக்கிறது. அந்த நேரத்தில் சில நாடுகளிலே மீன் சாப்பிடுவதை அரசாங்கமே தடை செய்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது நேரடியாக நாம் அந்த மனிதர்களுடைய மாமிசத்தை புசிக்கவில்லை, அது ஏதோ ஒரு பிராணி சாப்பிட்டு அதை நாம் சாப்பிடுவதாலும் மீன் என்பது ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற உயிர் வாழ் பிராணிகளிலே மிக ஒரு துப்பரவான ஒரு பொருள் என்று நாம் சொல்லலாம், உயிர் பிராணி என்று நாம் சொல்லலாம். எல்லா மனிதர்களும் அதை விரும்பக்கூடிய ஒரு உணவாக மீன் இருக்கிறது. நாளை கிராமத்திலே நாளையிலே சிவனத்துக்குள்ளே நுழைகின்ற மனிதனுக்கான விருந்து என்பதில் அல்லாஹ் கொடுக்கின்ற விருந்தில் சிவனவாதிகளை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகின்ற முறைகளில் ஒன்று என்றால் அந்த உணவு பதார்த்தத்திலே மீனுடைய உயிரை சேர்க்கப்பட்டிருக்கும் என்ற ஹதீஸில் வந்திருக்கிறது. ஆக அன்றார்ந்தவர்களே, எனவே அப்படி ஒரு மனிதன் அதாவது தன்னுடைய இனத்தை சேர்ந்த அதாவது மனிதனுடைய மாமிசத்தை குசித்திருக்குமோ என்ற அச்சத்தில் மீனையே சாப்பிடாமல் இருந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நாவை உங்களுடைய சகோதரனுக்கு எதிராக நீங்கள் பாவிக்க அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே புறம் பேசிவிட்டார் என்ற அந்த குற்றச்சாட்டல் பத்திரிகைக்கு நாளை கியாமத்திலே ஆளாகும் என்றால் அதனுடைய விளைவை அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய சகோதரனும் இறைச்சியே சாப்பிட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். யா அல்லாஹ் நானு இது தனது கசீரன் மினல்லன் பின்ன பகவல்லன் இஸ்லம் வலா தஜஸ்ஸு வலா யாசப் பஹலுக்கும் பஹலா, உங்களின் சிலர்கள் சிலைகளை பற்றி புறம் பேசக்கூடாது. அது எதற்கு ஒப்பானது என்றால் வலாயா சட்டகனுக்கும் வகலா, அது குறிப்பு அகனுக்கும் அங்கமாகி, உங்களில் ஒருவர் உங்கள் ஒருவருடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? நிச்சயமாக விரும்ப மாட்டார் என்று அல்லாவே சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதற்கான கலனமைக்கு பல சந்தர்ப்பங்களை உலகத்தில் நாம் காணலாம். கடந்த நம்முடைய இலட்சம் கூட அது இந்த நாளும் வித்தியாசமான முறையில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருந்தவர்களுக்கும் வருபவர்களுக்கும் கடந்து சென்றவர்களுக்கும் அது முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லை. அந்த நாவுக்கு எதுவுமே தெரியாது. நாம் எதை பேச நினைக்கிறோமோ அது அதை பேசிவிடும். அது பெரிய உலகையே கட்டியாளுகின்ற அரசனுக்கு எதிராக நாவை பேசும். சாதாரணமான குடிமகன் ஒரு அற்ப தொழில் செய்கின்ற அந்த அவனுக்கு எதிராகவும் இந்த நாவை பேசும். உலகிலே மிகப்பெரிய அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு எதிராகவும் இந்த நாவை பேசும். அந்த தீர்க்கதரிசிகளை இல்லாதாக்குவதற்காக அநியாயங்களுக்கு அநியாயக்காரர்கள் பற்றி இந்த நாக்கு பேசும். அதற்கு இந்த வரையறை கிடையாது. எனவே நீங்கள் வரப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நம்முடைய நாவை நாம் நிதானமாக பாவிக்க வேண்டும். சில ஹதீஸில் இருக்கிறது, மனிதன் செய்கின்ற அநியாயங்கள் எல்லாம் ஒரு பெரிய அநியாயம் தான். தன்னுடைய நாவை முறையற்ற முறையில் மனிதன் பாவிப்பது அநியாயம் என்பதே அன்பார்ந்தவர்களே. அது உலகிலும் ஒரு கேவலமான ஒரு இழிநிலையான ஒன்றை மனிதனின் வாழ்க்கையில் தோற்றுவிக்கும், மரணத்துக்கு பின்னாலும் அது தோற்றுவிக்கும். அதனாலே அன்பார்ந்தவர்களே, நாவை நாம் நிதானமாக பாவிக்க வேண்டும். பொதுவாக நாம் ஒரு விடயத்தை பேசினால் அதை யாரோ ஒரு ஈமானுடைய ஈரக்கத்தில் உள்ள ஒரு மனிதர் இதை பேசாதீர்கள் புறம் என்று சொன்னால் நாம் சில வேலைகளிலே சொல்லிவிடுவோம், அவர்களுக்கு உள்ளதைத்தானே நான் சொல்லுகிறேன், இல்லாததான் நான் சொல்லுகிறேன் என்று. இது இன்று அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த பாலைவன யுகத்தில் ஒட்டகமே மிகப்பெரிய சிறந்த வாகனமாக இருந்த அந்த காலத்திலேயே இந்த வரங்களையோ இந்த தொலை தொடர்புகளையோ இந்த கம்ப்யூட்டர் யுகம் 5 வருடங்களுக்குள்ளால் உலகை சிரிக்கி வைத்திருக்கிற இந்த மாதிரியான நாகரிகம் வருமென்றே கற்பனை செய்ய முடியாத அந்த யுகத்திலே இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரை வருகின்ற மனிதர்களுக்கு புறம் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள், அபூதாவூத் இந்த ஹதீஸ் சஹீஹா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர் இல்லாத நேரத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறீர்கள், அவர் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு நன்னால் என பேசப்பட்டால் அதனை வெறுப்பாரே, அதை நீங்கள் அவர் இல்லாத நேரத்தில் பேசுவது என்று சொன்னார்கள். உடனே ஒருவர் கேட்டார், கீழே யான சூழல்லா, நான் சொல்லுகின்ற அந்த தவறு கம்பளை அவரிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது புறமாகும், புறமென்றால் என்ன, அவருடைய தலையை கட்டப்பட்டையாக சாப்பிடுகிறீர்கள். அப்படி இல்லை என்றால் பக்கத்து பகத்தா, அப்படி இல்லை என்றால் அதை அவர் மீது நீங்கள் இட்டு கட்டுகிறீர்கள். இட்டு கட்டில் எத்தனையோ வகை இருக்கிறது, அதில் ஒரு பயங்கர வகைதான் நல்ல பெண், கண்ணியமானவள், கௌரவமானவள் என்று தெரிந்திருந்தும் அவள் மீது விபச்சாரம், விபச்சாரத்தோடு சார்ந்த குற்ற செயல்களை சுமத்தி அவளை சமூகத்தில் ஒரு இனி பெண்ணாக காட்டுவது, இதற்கு தண்டனை இருக்கிறது. எப்படி விபச்சாரம் செய்வதற்கு 100 அடிகள் கொடுக்க வேண்டுமோ, மது அறுக்கிறவருக்கு 40 அடிகள் கொடுக்க வேண்டுமோ, அதுபோன்ற இப்படி ஒரு பெண்ணின் மீது கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதனால் அவளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சரிவில் செல்லும் பொழுது அவளுடைய மன உளைச்சலுக்கு ஆளானால் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற, உலகத்தில் ஏற்படுகின்ற, ஆகரத்தில் ஏற்படுகின்ற விதம் வேறு. ஆனால் அவருக்கு வெளிப்படையான தண்டனையாக 80 அடிகளை அவருக்கு சமூகத்திற்கு முன்னிலையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, ஆட்சியாளர்கள் என்றில்லை, அதிகாரிகள் என்றில்லை, அந்நியர்கள் என்றில்லை, முஸ்லீம்கள் என்றில்லை, எந்த கட்சி என்றில்லை, எந்த நிறத்தை சார்ந்தவர்கள் என்றில்லை, எல்லா அதிகாரிகள் ஆட்சியாளர்களையும் நாம் பேசி முடித்து விட்டோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கு எதிராக நாம் பேசியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் நாடித்தான் மனிதர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறோம், நாங்கள் நாடியே அவர்களிடத்திலிருந்து எடுக்கிறோம். சலரும் நிறங்களும் பேசப்பட்டவை மாற்றப்பட்டால் அது உலகில் நாவிட்ட புன்னடிகளுக்கான மாற்றம் அல்ல, அது என்றே அல்லாவின் அரசாங்கத்திலே யார் இந்த நாட்டினுடைய பிரதேசங்களை ஆளப்போகிறார் என்று அல்லாஹ் முடிவு செய்ததை அல்லாஹ் இன்று நமக்கு முன்னாலே ஒரு தீர்ப்பாக வழங்கியிருக்கிறான். அது நேற்று முன்ன நாள் முடிவு செய்யப்பட்டதல்ல, கடந்த 5 ஆண்டுகள் முடிவு செய்யப்பட்டதல்ல, அது என்றே முடிவு செய்யப்பட்டது. அதனால் குடிமக்கள் ஆட்சியாளர்களையும் ஆட்சியாளர்கள் குடிமக்களையும் நிந்திப்பதை குர்ஆன் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஹதீஸிலே இது கொடூரமான ஒரு செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஆட்சியும் அதிகாரம் இருக்கும் பொழுது சித்திரயோகம் செய்தவர்களுக்கு உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் உலகத்திலே விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அந்த அதனால் அநியாயம், ஆட்சியாளர்களை பேசுவதோ அதிகாரிகளை பேசுவதோ அது ஒரு அநியாயமாகும், அது ஒன்று புறமாகும் இன்னொரு அநியாயமாகும். அநியாயத்தினுடைய விலை ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அது மிகப்பாரமாக இருக்கும். அதனால் அந்த நாம் நாயினாலும் மட்டுமல்ல, நம்முடைய பேசினால் மட்டுமல்ல, எதனாலும் நாம் அநியாயம் செய்து விடக்கூடாது. எனவே புறம் பேசுவது என்பது ஒரு அநியாயமாகும். உலகத்தில் அது சிறந்த ஈமானை கொண்டவர்கள் இந்த நில உலக மனிதர்களுடைய ஈமானையும் ஒரு பராசிலும் ரசூல்மார்கள் நபிமார்கள் தவிர்ந்த உலகில் வந்து சென்ற அல்லாஹ்வுடைய மேசர்கள் வலிமார்கள் குட்டுமார்கள் எல்லோருடைய ஈமானையும் ஒரு கட்டிலும் செய்கிறா அவருக்கு சித்திகரவை அல்ல, அவர்களுடைய ஈமானை ஒரு கட்டிலும் வைத்தால் அவருக்கு சித்திகரவை அல்ல, அவருடைய ஈமான் உயர்ந்துதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஈமான்தாரிக்கு ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புறம் பேசுவதற்கு கொடூரம் பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு முறை ஒரு பயணம் செய்கிறார்கள், அதிலே அல்லது சித்திக ரவி அல்லா அவர்கள் செய்தன அரபி அல்லாஹ் தாலானவர் போன்ற பழம்பெரும் சஹாபாக்கள் தன் பயணத்தில் இருக்கிறார்கள். அரபிகள் பலர்களோடு அந்த பயணம் செய்யப்படுகிறது. பொதுவாகவே அரபிகளை சிறந்தவர்கள் என்று சமூகத்தில் அடையாளம் காணப்பட்ட அரபிகளுக்கு அவர்களுக்கு கீழுள்ள அரபிகள் தனிவிட செய்வதிலே முந்தி எடுத்துக் கொள்வது அன்று அரபு தேசத்தில் பிரபலமாக இருந்த ஒரு முக்கியமான கண்ணியம் கொடுக்கும் முறையாகும். அந்த அடிப்படையில் ஒரு அரபி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயணம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை காலியாக இருக்க ஆசைப்பட்டு பணிவிளையாளராக இருந்தார். ஒரு இடத்திலே தங்க வேண்டி ஏற்பட்டது. அங்கே கூடாரம் அடிக்கப்பட்டது. அந்த கூடாரத்தின் ஒரு பகுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கியிருக்கிறார்கள். அவர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தங்கியிருக்கிறார்கள். இன்னும் சஹாபாக்கள் தங்கிட்ட ஒவ்வொரு இடங்களிலும் தங்கியிருக்கிறார்கள். அங்கு தூங்கி எழும்பிய உடனேயே சசி இருக்கிறது. இப்போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தனக்கு பணிவிளையாளராக இருந்த ஆயுதத்திலே செல்லுகிறார்கள். அவர் நல்ல முறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உணர்வியான அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனிதர் இப்படி கடினமாக தூங்குகிறாரே, அதுக்கான நிர்வாகமா, இவ்வளவு தூக்கவாளியா இருக்கிறாரே, இப்படி தூங்குகிறார், இவ்வளவு பகல் வேலையாகவும் தூங்குகிறார் என்று சொல்லி காலால் தட்டி அவரை எழுப்பி அவர்கள் சொன்னார்கள், ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் பக்கத்து கூடாரத்தில் இருக்கிறார்கள், அங்கே ஏதாவது உணவு பரிமாற்றம் நடக்கலாம், சில வேளைகளில் ஏதாவது ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டு அங்கு இறப்பிகளும் பங்கிடப்படுவது அந்த பயணங்களிலே வளமையான ஒன்றாக இருந்ததால் ஏதாவது சாப்பிடுவதற்கு சரியோ அல்லது அதற்கு ஏற்பாடான ஒரு விஷயமோ வேண்டி வரும்படியாக சொல்லி அனுப்பினார்கள். சேர்ந்தே அந்த மனிதருக்கு சொன்னார்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவரும் சேர்ந்து உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர் பொறுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உணவு கேட்டு அனுப்பி அந்த விடயத்தையும் சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டார்களே, இறைச்சி சாப்பிட்டார்களே. இந்த மனிதர் சொன்னார், இல்லையா ரசூல் அல்லாஹ், அவர்கள் மிக நல்ல பண்பாடு உள்ளவர்கள், பயணத்தில் நான் அவர்களுக்கு பணிவிடை செய்தாலும் என்னை ஒரு தனியாளர் என்று பார்க்காமல் என்னோடு சேர்ந்தே உணவு சாப்பிடுவார்கள், என்னோடு சேர்ந்தே அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி எதுவுமே தெரியவில்லை யார சொல்லலாம், எதுவும் சாப்பிட்டதாக எனக்கு தெரியவில்லை யார சொல்லலாம், அப்படி சாப்பிட்டால் திரும்ப உணவு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ற பேரணையில் அவர் பேசிக் கொண்டிருக்கவே சென்ற மனிதர் வரவில்லை என்று அவருக்கு சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் தேடி வருகிறார்கள். தேடி வந்து பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, இங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை கேட்டவுடனே சொன்னார்கள், நீங்கள் ரெண்டு பேரும் இறைச்சி சாப்பிட்டு விட்டீர்கள், உங்களுடைய பற்களுக்குள்ளே இறைச்சியின் சின்ன துண்டுகள் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார்கள். அப்படி சுல்தலாசன் அவர்களை பார்த்து அவருக்கு சித்திகள் அதிகல்லா சொன்னார்கள், யார சூழல்லா, அல்லாஹ் தங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை. அதற்கு சுல்தலாசன் சொன்னார்கள், உங்களுக்கு தனிவிளையாளராக இருந்த அந்த மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து கதுகான நவ்வாமா, இவர் இவ்வளவு பெரிய தூக்கவாளியாக ஆகிவிட்டாரே என்று அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஞானத்துக்கள் ஒன்றான தூக்கத்தை அனுபவிக்க அவருடைய காதுக்கு கேட்காமல் நீங்கள் பேசினீர்களே, அது அவருடைய தலையில் சாப்பிட்டதற்கு சமனாகும், அவருடைய உணர்ச்சிகள் இப்பொழுது உங்களுடைய பண்ணிலே எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, நாமும் பல ஆட்சியாளர்களின் சதைகளை இப்பொழுது நம்முடைய பல் இடைகளுக்குள்ளே சிக்கரித்துக் கொண்டிருக்கிறோம். தகுந்த தௌபாவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இல்லை என்றால் கியாமத்துடைய நாளையில் குற்றமாக மாறிவிடலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹிகாயத்திலே நான் பார்த்திருக்கிறேன், ஹஜரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பயணம் செய்கிறார்கள். அது வயல்களில் நிறைந்த பயணம். அப்பொழுதுதான் அந்த விவசாயம் செய்வதற்காக அந்த வயல்கள் எல்லாம் தகனிடப்பட்டு சேரும் சகதியுமாக இருக்கிறது. ஒரு வயலிலே நடந்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது எதிரே அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாதையின் எதிரே வரம்பின் எதிரே ஒரு நாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாய், அந்த நாய் வரம்பிலே இவர்களை நோக்கி வருகிறது, இவர்கள் நாயை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டமாகின்ற அந்த நேரத்திலே உள்ளத்திலே நினைத்தார்களாம், இந்த நாய், அது நாய் தானே, இறங்கினால் என்ன, சேத்துக்குள்ளே நான் மனிதனாக இருக்கிறேன், இதை நான் கழுவ வேண்டும், எத்தனையோ துப்புரவுகள் எனக்கு இருக்கிறது, இதை நாய்க்கிட்ட அதுவே இயற்கையின் அதிசானது, எனவே அப்படி இருக்க அது ஏன் அந்த வரம்பில் இறங்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த நாயும் சொன்னது போலவே வயலுக்குள்ளால் இறங்கி வெளியே சென்று அது வேறொரு வரம்பிலே ஏறிக்கொள்கிறது. இமாமுனா சாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை திரும்பி பார்க்கிறார்கள். அந்த நாயும் அவர்களை திரும்பி பார்க்கிறது. அப்பொழுது அசரீதியாக அவர்களுக்கு கேட்கிறது, அந்த நாய் நஜீஸ்தான், அது என்னுடைய படைப்பாகும், நான் அதை நஜீசாக படைத்திருக்கிறேன், ஆனால் அது நாய் தானே ஏங்கி போனால் என்று நீங்கள் உள்ளத்திலே எண்ணினீர்களே, அது ஒரு பயங்கர நஜீசாகும். எனவே நாய்ப்பட்டாலே துப்பரவு செய்ய ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அந்த நாய் நாய் தானே என்று நீங்கள் நினைத்தீர்களே, அதை துப்பரவு செய்ய நரகத்தின் நெருப்பே போதுமானது என்று ஒரு அசரீதி கேட்டதாக சிகாயத்துகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பல நல்ல மனிதர்களின் வாயினால் இந்த விஷயத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாயை பற்றி ஒரு மனிதன் தவறாக எண்ணுவது, சுத்த உணர்வோடு பார்ப்பது, அது நகிழ்ச்சான், அது எல்லோருக்கும் தெரியும். திருப்பாளர் குறிப்பிட்ட தேவையில் ஒரு மனிதன் சமூகத்தில் தவறு செய்கிறான், அந்த தவறு சமூகத்தில் தவறாக காட்டப்பட்டு விட்டது. அதை அங்கிருந்தும் சந்தையிலும் மேலே முடித்தலையும் ஆட்டை காட்டுகளையும் இருக்கின்ற சுமந்து கடைகளிலும் உட்கார்ந்து நாமே திரும்ப திருப்ப இறைமுடிக்க தேவையில்லை, அதை எல்லாம் விரும்புவதும் இல்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்கள் கொலை செய்தார்கள், தண்டித்தது அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் அது எத்தனையோ வகை வகையான தண்டனைகள், அச்சுற்ற விசாரணைகள் செய்யப்பட்டு புலம் விசாரணை நடத்தப்படும். கிராமத்துடைய நாளிலே அதற்கு நாம் யாரும் பொறுப்பல்ல, ஆட்சியாளரும் நிதானமாகவே நடத்த வேண்டும். அந்த அச்சியரன் முதலாளியில ஒரு குத்தாவை எழுதியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், முஸ்லீம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக சிறந்த செய்யது சாபியை சாபியின்படி மிக சிறந்தவர்கள். அவர் உணரவில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இரண்டாவது வருடம் தான் அவர்கள் பிறந்தார்கள். அதனாலே அவர்கள் உணரவில் அவர்களை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு பெருசாக பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. உஸ்மான் அவர்களோடு மிக அழகாக பேசுவதற்கு ஹதீஸ் எல்லாம் பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் ஹதீஸ் சபைகளுக்கு சென்ற ஹதீஸ் கேட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சிறந்த சாதி. அவர்களை பற்றி மாண்கள் எழுதும்போது எழுதுகிறார்கள், அவர்களை போன்ற ஒரு சிறந்த கல்விமானை சகாபாக்களுக்கு பிறகு இந்த பூமி சந்திக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஹதீஸ்களையின் அபுல் ஹதீஸ், ஹதீஸ்களுடைய தந்தையாக இருக்கின்ற ஹதீஸ்கள் அதிகமாக பாடமாற்றி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளை திருமணம் செய்திருந்தார்கள். மிக சிறந்த ஒரு சாபியாக இருந்தார்கள். அவர்களுடைய அவர்கள் அந்த திருமணம் செய்யும் பின்னாலே அவர்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைத்தது. மிக சாலிஹான இறையச்சம் உள்ள தக்குவா உள்ள ஒரு குழந்தையாக அந்த மதீனாவில் பேசப்பட்டதனால் அவர்களுடைய மகளை தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்திலே ஆட்சியில் இருந்த அப்துல் மலிக் அவர் தன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டும் என்று தன்னுடைய மகன் வலியுக்கு திருமணம் பேசினார்கள். அவர்களுக்கு திருமணம் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் துப்புரவாக இருக்க மாட்டார்கள், எனவே நாம் அவர்களுக்கு நம்முடைய பொண்ணை கொடுக்க மாட்டோம். பயங்கரமான கோபம் அப்துல் மலிக்கு, அவருடைய மகனுக்கும் பயங்கரமான கோபம். அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது சும்மா அநியாயமான குற்ற விடயங்களை சொல்லி சைதுவின் முசோதனையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், ஒரு நாள் இரவு என்னிடத்திலே சிலர்கள் வந்தார்கள். வந்து என்னை, அது ஒரு குளிரான காலம், கடும் குளிர், அதில் என்னை வெளியே இழுத்து சென்றார்கள். ஒரு ஈரமான ஒரு ஒரு சாக்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஈரமான ஈரத்தில் தாங்கி நிற்கின்ற, தண்ணீரை தாங்கி நிற்கின்ற ஒரு குளி போன்ற ஒன்றை என் மீது போற்றினார்கள். ஏற்கனவே கடும் குளிர், அதில் குளிரான நீரில் நனைக்கப்பட்டு என் மீது போட்டப்பட்டு எனக்கு நூறு சக்கையடிகள் அடித்தது. அந்த வலி இன்றும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சொல்லுகிறார்கள், ஏ தன்னுடைய மகனை திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்பதற்காக இந்த ஆட்சியாளர் அநியாயத்தில் இறங்கினார். அன்பார்ந்தவர்களே, அநியாயம் மாற்றம் ஏமர் செய்யாமா? அநியாயம் என்பது கிராமத்தில் பெரும், அது கிராமத்திலும் வரும், துணியாவிலும் வரும், அது நிலையாக தொடர்ந்து எந்த நம்மை தாக்காமல் விடமாட்டாது. உமர்பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், அப்துல் வலிக்குடைய மரணத்தின் போது நானே அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்தேன். அதே போல அப்துல் வலீதுடைய மரணத்தின் போதும் நானே அவரை நல்லடக்கம் செய்தேன். இரண்டு பேருடைய கிபிலா, அவருடைய முகங்களையும் கிபிலாவின் பக்கம் நான் திருப்பினேன். ஆனால் அந்த முகம் கிபிலாவின் பக்கம் திரும்ப மறுத்து அது கிபிலாவிற்கு எதிர் திசையிலேயே திரும்பிக் கொண்டது என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அதனால் ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் அதனுடைய விளைவை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நாம் அவர்களுக்கு உலகத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இந்த நாவினால் அப்படி தீர்ப்பு வழங்குவதே சதையை பச்சை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமனானது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹதீஸிலும் இதற்கு ஏராளமான விடயங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அவர்களை பார்த்து கதா கதா என்றார்கள். தஃபீல் அவருக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், உங்களுடைய மனைவி சஃபியா அழகானவர் தான், ஆனாலும் கொஞ்சம் கட்டையாக இருக்கிறார்களே என்று சொன்னார்கள். அவர்களை சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஆயிஷா லகது குல்தி கலிமா, ஒரு வார்த்தை பாதித்து விட்டாய், அந்த வார்த்தையை கடலோடு கலக்கப்படுமானால் அந்த கடலும் நாற்றம் எடுத்துவிடும். சபியாவிடம் மன்னிப்பு கேளு என்றார்கள். சட்டையான மனிதனை சட்டை என்று சொல்லும் உரிமை நமக்கு கிடையாது, கருத்த மனிதனை கருப்பு என்று சொல்லும் உரிமை நமக்கு கிடையாது. அதை அப்துல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த சூட தோற்றம் அது. அதனை நான் பிழை கண்டால் அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் குற்றமாக கணிக்கப்படும். அதற்கெல்லாம் எந்த விதத்திலும் தண்டனை தரலாம். அது உலகிலும் அந்த தண்டிக்கப்படலாம், ஆகிரத்திலும் தண்டிக்கப்படலாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். நாம் ஆட்சியாளர்களுக்கு முறையாக நடந்து கொள்வோம், அவர்கள் நமக்கு முறையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் முறையாக நடந்து கொண்டால் நாம் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். அவர்கள் முறைக்கையாக நடந்து கொள்கிறார்களா, அதை நாம் அல்லாவிடத்திலே சாட்டுவோம். அல்லாவே நலவுகளுக்கு கூலி கொடுக்கக்கூடியவன், கெடுதிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடியவன். அந்த தீர்ப்பை வழங்கும் பொறுப்பை நாம் எடுக்கக்கூடாது. அதில் எழுத்து எடுக்கும் போது நமக்கு தீர்ப்பு வழங்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய நாவுகள் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம், சௌபா செய்து இந்த நாளுடைய பயங்கரமான விபரீதங்களிலிருந்து பாதுகாத்துக் கொண்ட நல்லோர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈந்து கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நமக்கு நீ அளித்திருக்கும் ஆட்சியாளர்களை அதிகாரிகளை யா அல்லாஹ், நம்மீது கருணை கொண்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, நம்முடைய மேலான உயர்ந்த சரியத்தை பாதுகாப்பதில் நாம் ஈடுபடும் பொழுது உதவியும் உற்சாகத்தையும் உள்ளவர்களாக அவர்களை ஆக்கியா அல்லாஹ், கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் நீ தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.